أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله، عليه توكلت وإليه أنيب، حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن الله واسع عليم. صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, நான் மட்டும்தான் ஊருக்கு போனேன்னு நினைச்சேன், பார்த்தா முழு ஜமாத்தும் ஊர்ல இருப்பா. அவளுக்கு அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய அருளினால், அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வாசகங்களை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய புகழ் எல்லாம் உன்னையே சார்ந்தது. ஆகவே இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியிலே செயல்படுகிற நசீபை தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தவிர்ந்திருக்கிற நசீபை தருவாயாக. எங்களுடைய தொழுகைகளை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்றுத்தந்தார்களோ அப்படியே தொழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளையும் எப்படி மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அதே போன்று முழுமையாக பின்பற்றுகிற நசீபை எங்களுக்கு செய்வாயாக. எங்களை பொருந்தி கொள்ளுவாயாக. எங்களுடைய ஹயாத்திலும் எங்களுடைய மௌத்திலும் எல்லா நிலைமைகளிலும் ரப்பே உனக்கென்றே வாழ்ந்து உனக்கென்றே மரணித்து நாளை மஹ்ஷரிலே நபிமார்களோடு எழுப்பப்படுகிற நசீபை எங்களுக்கு செய்து தருவாயாக. மௌத்தினுடைய நேரத்திலே கலிமாவோடு மௌத்தாகிற ஒரு நசீபை ரப்பே எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய துவாவை அங்கீகரிப்பாயாக. யாரெல்லாம் உலகத்தின் மூலையிலிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் நீ அங்கீகரிப்பாயாக. அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய அத்தனை துவாக்களிலும் எங்களையும் நீ கூட்டாக ஆக்குவாயாக. அந்த துவாக்களுக்கு உரித்தானவர்களாகவும் நசீவுடையவர்களாகவும் எங்களையும் அதிலே சேர்த்துக் கொள்ளுவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ரெண்டு மூணு வாரம் வரல அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு மாசம் கொலவட்டினி கிடந்தது மாதிரி கோட்டப்பள்ளியாசிலே. நிலைமைகள் மாற வேண்டும். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனினுடைய ஒவ்வொரு ஆயத்தின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும், அவனுடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையின் முழுமையான வெற்றிக்கு உரித்தானவர்களாக ஆக வேண்டும், இந்த உலகத்திலே எந்த நோக்கத்திற்காக வேண்டி மனிதன் வந்தானோ அந்த நோக்கத்தை புரிந்து அந்த வழியிலே செயல்பட வேண்டும், அந்த வாழ்க்கையில் வெற்றியும் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு வசனங்களையும் நமக்கு தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே குரானினுடைய ஆரம்ப பகுதிகளில் சூரத்துல் பக்ராவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பனி இஸ்ரவேலர்களுடைய நீண்ட நெடிய வரலாறுகள் தொடர்படியாக நாம் படித்து கொண்டு வந்தோம். அதில் கடந்த வாரங்களிலே நாம் முன்னால் மஸ்ஜிதுகளுக்குரிய ஒழுக்கம் என்ன, இந்த மஸ்ஜிதிலே அல்லாஹ்வினுடைய திக்ர் உயர்த்தப்படுவதை விட்டு தடுப்பவர் யார் இருக்கிறார், அவர் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர் என்று சொல்லுகிற வசனங்களை நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அதனுடைய தொடராக அதற்கு அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப் ஃபஐனமா துவல்லு ஃதம்ம வஜ்ஹுல்லாஹ், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கு சொந்தமானவை, கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கு சொந்தமானவை. ஃபஐனமா துவல்லு ஃதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எத்திசை நோக்கினும் அங்கே இறைவனின் திருமுகம் இருக்கிறது. ஃபஐனமா துவல்லு ஃதம்ம வஜ்ஹுல்லாஹ், இந்த வசனத்தை அல்லாஹ் மேலே உள்ள ஆயத்திற்கு பின்னே இங்கே கொண்டு வருகிறான். மஸ்ஜிதுகளில் அல்லாஹுவை வணங்குவதை தடுப்பவர் எவர் என்ற வசனத்திற்கு நீண்ட நெடிய விளக்கங்கள் இதே மஜ்லிஸிலே தரப்பட்டது. நபி யஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யகூதிகள் சேர்ந்து கொலை செய்து விட்டபடியால் அதற்கு பகரம் வாங்குவதற்காக வேண்டி ரோமிலே உள்ள ரோமாபுரி அந்த தேசத்திலே இருந்து சில நசாராக்கள் அதற்கு பழி வாங்க வேண்டும், இரத்தத்திற்கு பகரம் எடுக்க வேண்டும் என்று ஷாமினுடைய பகுதிக்கு சென்று அங்கே உள்ள யகூதிகளை எல்லாம் கொலை செய்தார்கள். பைத்துல் முகத்தஸிலே புகுந்து பைத்துல் முகத்தஸை உடைத்து அதிலே அசிங்கங்களை எரிந்து பன்றியினுடைய கறிகள் எரியப்பட்டது. இந்த வரலாறுக்கு பின்னால் இதனுடைய இந்த வரலாற்றை உணர்த்தும் முகமாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் என்பது இப்னு கதீர் அதே போன்று உலக பிரசித்தி பெற்ற அந்த முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித்தருகிற விளக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், மேற்கும் கிழக்கும் அல்லாஹுக்கே சொந்தமானவை. இதில் அல்லாஹ் என்ன விரும்புகிறான், இந்த ஆயத்து எதை சொல்ல நாடுகிறது இந்த சமுதாயத்திற்கு என்று பார்த்தால், இது ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிவை கொண்ட ஒரு ஆயத்தாக இருக்கிறது. திருக்குறானினுடைய எந்த ஆயத்துகளை எடுத்து பார்த்தாலும் சரி, அதனுடைய உள்ளமும் புறமும் மனிதர்களுடைய வாழ்க்கை திட்டங்களை அமைத்துக் கொள்வதற்கு, மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணத்துவத்தை அடைந்து கொள்வதற்கு எத்தனை வகையான அறிவுகள் உண்டுமோ அத்தனையும் சொல்லித்தருகிற ஆயத்துகளாகத்தான் அவை இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறார், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கு சொந்தமானவை. கிழக்கு என்றால் என்ன, மேற்கு என்றால் என்ன? கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கு சொந்தமான, கிழக்கு என்றால் என்ன, மேற்கு என்றால் என்ன, முதல் கேள்வி வருகிறது. அப்ப வடக்கும் தெற்கும் அல்லாஹுக்கு சொந்தம் இல்லையா, வடகிழக்கும் தென்கிழக்கும் அல்லாஹுக்கு சொந்தம் இல்லையா? திருக்குறானினுடைய பாஷையிலே கிழக்கும் மேற்கும் என்று சொன்னால் என்ன? இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஃபலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், சூரியன் உதிக்கும் திசையும் சூரியன் மறையும் திசையும் அல்லாஹுக்கே சொந்தமானது. சூரியன் உதிக்கும் திசையும் சூரியன் மறையும் திசையும் இந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதியாக ஒரு பகுதி அந்த இடத்திலே விளங்கப்படுகிறது. இந்த ரெண்டு பகுதிக்கும் இடையிலே உள்ள ஹல்கும் முல்கும், இந்த ரெண்டு பகுதிக்கு இடையிலே உள்ள ஆட்சியும் அதனுடைய படைப்பினங்களும், இந்த பகுதி இந்த இரண்டு பகுதிக்கு இடையிலே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கிரியேஷன்ஸ், இந்த இரண்டு பகுதிக்கும் இடையிலே உள்ள அத்தனை படைப்புகளும் அத்தனை ஆட்சி அதிகாரங்களும் அது அணு அசைவதாக இருந்தாலும் அல்லாஹுவினுடைய சக்திக்கு உட்பட்டது, அது அல்லாஹுவினுடைய கண்ட்ரோலிலே உள்ளது. இப்ப மக்ரிப் மஷ்ரிக் ஏன் சொல்ல வேண்டும், இது எடுத்து விட்டு வேற வார்த்தைகள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி முஃபஸ்ஸிரீன்கள் எழுப்புகிறார்கள். பொதுவாக மனிதர்களிடத்திலே சில பழக்கம் உண்டு, ஊரே அழுதது அப்படின்னு சொல்லுவான். ஊராளும் ஊரில் உள்ள மக்கள் அழுவார்கள், ஊரிலே உள்ள மக்கள் எல்லாரும் அழுவார்கள், யாராவது அழுது இருப்பார்கள், அப்ப ஊரே அழுதுச்சு அப்படி சில டேர்ம்ஸ். இதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுக்கும் மஷ்ரிக்கும் மக்ரிபும் சொந்தம், உதிப்பும் மறைவும் சொந்தம். இந்த இடத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் கேட்கிறார்கள், சூரியன் எங்கே உதிக்கிறது எங்கே மறைகிறது என்ற கேள்வி வருகிறது. சூரியன் எங்கே உதிக்கிறது, எங்கே மறைகிறது. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு தேசத்திலே சூரிய உதிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வினாடியும் சூரியனுடைய மறைவு நடந்து கொண்டே இருக்கிறது. சன்செட் சன்ரைஸ் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய எந்த பகுதியிலாவது ஒரு நேரத்திலே சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறான், அது இப்போதாக இருந்தாலும் சரி, இன்னொரு பகுதியிலே சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப மொத்தமாக அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், கிழக்கும் மேற்கும் என்று சொன்னதை கொண்டு உலகத்தினுடைய மொத்த ஆட்சி எனக்கே சொந்தம். நம்முடைய இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷர்கள் சொல்லும் போது சொல்லுவார்கள், த சன் நெவர் செட் ஆன் பிரிட்டிஷ் எம்பையர். பிரிட்டிஷ் அந்த அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளிலே ஒரு தினமும் சூரியன் மறையாது. என்ன அர்த்தம், அவ்வளவு பெரிய பகுதிக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். இவனே சொல்ற போது, இவன் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறார், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் எனக்கே சொந்தம், உதிப்பும் மறைவும் எனக்கே சொந்தம், உதிக்கிற இடத்திலிருந்து மறைகிற இடம் வரையும் உள்ள ஹல்கும் அதனுடைய ஆட்சியும் அதிகாரமும் எனக்கே உரித்தானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த முழு பூபாகத்திலும் எந்த நேரத்திலும் நடந்து கொண்டிருக்கிற அந்த செய்தியை சொல்லி, முழு உலகமும் என்னுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளது என்ற ஏகத்துவத்தினுடைய அந்த செய்தியை முதலிலே உறுதிப்படுத்துகிறான். படுத்திட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், நீங்கள் எத்திசை நோக்கினும் எந்த திசையை திரும்பினாலும் எங்கே பார்த்து தொழுதாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான், அங்கே நான் இருக்கிறேன் என்ற அறைகூவலை அல்லாஹ் விடுக்கிறான். ஏன் இந்த செய்தி இங்கே வந்தது? அப்ப எங்க பார்த்தும் தொழுவலாமா, அல்லது எங்க பார்த்தும் தொழுவலான், அல்லது எங்க பார்த்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற இந்த வசனம் ஏன் வந்தது, இதனுடைய பின்காரணங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு அஜீபான ஒரு வித்தியாசமான மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற சில இயலாமைகளை குறித்து இந்த வசனம் பேசக்கூடியதாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகள் ஹதீஸாக தொகுத்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு ஹதீஸில் வருகிறது, இபின் அப்பாஸின் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இபின் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கரஜ நஃபரும் மின் அஸ்ஹாபின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களிலிருந்து ஒரு கூட்டம் வெளியே புறப்பட்டார்கள், ஃபீ ஸஃபரின் ஒரு பிரயாணத்திலே, ஒரு பிரயாணத்திற்காக வேண்டி ஒரு கூட்டம் சஹாபாக்களுடைய கூட்டம் வெளியே கிளம்பியது, கபுல தஹ்வீலில் கிபிலா, கிபிலாவை மாற்றப்படுவதற்கு முன்னால், அதாவது பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஒரு கூட்டம் பிரயாணத்திற்கு கிளம்பியது. அந்த கூட்டத்தாரை ஒரு மேகமூட்டம் மறைத்துக் கொண்டது, ஒரு புகை, மேகமூட்டம் போன்ற ஒரு புகை மறைத்துக் கொண்டது. புகைன்னா சாதாரண புகை இல்லை, இன்னைக்கு நம்ம ஊர்ல இங்க வருது, அதாவது கடைகள்ல இருந்து சாப்பாடு கடையில இருந்து அந்த புகை இல்லை, இந்த இடையில பிளைட் விடுறதுக்கு தருத்தான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு புகை வந்து மறைச்சிருச்சு. இப்ப பஹபரத்தி சல, தொழுகையினுடைய நேரமோ வந்து விட்டது, அவர்களுக்கு எங்கிருக்கிறோம் என்ற நிலையே தெரியவில்லை, இருட்டு அந்த நிலைமையிலே இருந்தார்கள். ஃபத்தஹர்ரு அல் கிபில என்றாலும் அந்த சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எங்கே பார்த்து தொழுவது, கிபிலா எங்கே இருக்கிறது என்று ஒன்று கூடி ஆய்வு செய்து ஒரு பகுதியை முடிவு செய்தார்கள். ஃபஸல்லு, அப்பகுதியை பார்த்தே தொழுவும் செய்தார்கள். ஃபலம்மா தஹபப்பபாப், அந்த மேகக்கூட்டம் அந்த புகைக்கூட்டம் எல்லாம் முடிந்தபோது, அது அவர்களை விட்டு கடந்து சென்ற போது, ஃபஸ்தபானலஹும், அவர்களுக்கு புலப்பட்டது, அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், அன்னஹும் லம் யுசீபு, அவர்கள் தெளிவான ஒரு பகுதியை பார்த்து தொழவில்லை, நாம் கிபிலாவை முன்னோக்கவில்லை என்ற செய்தியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஃபலம்மா கதிமு, என்ன நடக்கும், இப்படி ஒண்ணு நமக்கு நடந்துருச்சு, இப்படி ஒண்ணு ஊட்டிக்கு போறோம், லீவ்ல போறோம், ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானலுக்கு போறோம், என்னன்னே தெரியல, நம்மளும் நின்று 10 பேர்கிட்ட கேட்டு பார்த்தாச்சு, எங்கன்னு தெரியல, இந்த பகுதி தான் இருக்கும் அப்படின்னு நின்று தொழுதாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கீழே வந்து பார்த்த உடனே கிபிலா வேற திசையில் இருக்கு. இன்னும் பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, துபாயில் இருக்கக்கூடிய சில பேரை சொல்லுவாங்க, அஜித் நான் ரூம்ல இந்த சைடு பார்த்து தொழுகிறேன், பள்ளியாசில பார்த்தா அந்த சைடுல இருக்க மாதிரி தெரியும், நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம், இவர் ரூம் எப்படி இருக்கும் அப்படியே வச்சு பார்ப்பாரு, இந்த சைட்ல பள்ளியாசை எப்படி இருக்குன்னா, அப்படியே நான் இப்படி தொழுகணும், விளங்குதுங்கல்லங்க, டே டு டே லைஃப்ல எல்லாருக்கும் உள்ளது. ஏதாவது வந்து இவர் வந்து நியூயார்க்ல பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு புதுசா, உங்களுக்கு எனக்கும் டெய்லி நடந்து, சில பேர் வந்து கேப்பா ரூம்ல இப்படி இருக்கே, இப்ப இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், துணியை தட்டிக்கிட்டு அதான் தொழுது முடிச்சாச்சே விடுங்க வேற என்ன நடந்துட போகுது, இப்படியே ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஊட்டிக்கு போனோம், கொடைக்கானல் போனோம், தொழுதுட்டோம். இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? ஒருத்தர் சொல்லுவாரு, அதான் பரவாயில்லைங்க விடுங்க, அதீஸ்லயே வந்திருக்கு. எந்த அதீசுங்க? அவர்தான் சொன்னா இல்ல. இன்னொருத்தர் சொல்லுவார், இல்ல இல்ல நீங்க வந்து தொழுவணும், திரும்ப தொழுவணும். அப்படித்தானே ஜட்ஜ்மெண்ட். அவ்வளோ உஸ்தாதாயிருவாக, அவ்வளோ ஹதீஸ்களை மேதையாயிருவா, அவ்வளோ முஃபஸ்ஸிர் ஆயிருவா, எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு பத்து பேர் இப்படி தொழுவான், பத்து பேர் தொழ மாட்டான். இது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நடந்துச்சு. அப்ப சஹாபாக்களுக்கு என்ன பெரிய ஹோல்ட்? இன்னைக்கு நமக்கு இல்லை. சஹாபாக்களுக்கு என்ன பெரிய ஹோல்ட்? எது நடந்தாலும் சரி, எங்களிடத்திலே நபி இருக்கிறார்கள். நஹ்னு நஅஸில் வல் வஹ்யு யன்ஸில், நஹ்னு நஅஸில் வல் வஹ்யு யன்ஸில். ஹதீஸ்ல வருகிறது, சஹாபாக்களில் சில பேர் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, நாங்கள் வந்து எங்களுடைய இல்லாலோடு சேருகிற போது, ஹதீஸ்ல வருகிறது, எங்களுடைய மனைவியோடு நாங்கள் சேருகிற போது கசல் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை பின்பற்றி கொண்டிருந்தோம். குழந்தை வேணாம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல தங்களுடைய நுத்துஃபாவை, தங்களுடைய மணியை உள்ள விடாம எடுத்து விட்டுறது, இப்படி ஒரு செயலை நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம். வல் வஹ்யு யன்ஸில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி இறங்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் தப்பாக இருந்திருக்கும் என்று சொன்னால், என்ன சொல்றாங்க, தப்பாக இருந்திருந்தால் உடனே அல்லாஹ் கண்டிச்சு ஆயத்திறங்கியிருப்பான். குழந்தை வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பாடத்தையும் சஹாபாக்கள் அன்றைய தினத்திலே கொடுத்தார்கள். அப்ப அங்கே நடந்துச்சு அந்த செய்தி. இதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நபிட்ட கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு தேத்தோடு இருந்தார்கள். அதுதான் இந்த சம்பவத்திலும் நடைபெற்றது. ஊருக்கு திரும்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு வந்த உடனே ஃபஸஅலு, அவர்கள் நபியின் இடத்திலே கேட்டார்கள். ஃபஸஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தாலிக், அந்த செய்தியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வினவுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஒரு ஜமாத்தாக போனோம், இப்படி தொழுகைக்கு நாங்கள் ஒரு கிபிலாவை முடிவு செய்து தொழுகிற போது விடிந்த பின் தெரிந்தது, அதாவது அந்த புகை மூட்டம் கடைந்த பின் தெரிந்தது, நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று. இப்போது நாங்கள் என்ன செய்வது, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டபோது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் என்று இதனுடைய காரணத்தை குறிப்பிடுகிற முஃபஸ்ஸிர்கள் இந்த ஹதீஸை நமக்கு மேற்கோள் காட்டுகிறார்கள். அப்பதான் இந்த ஆயத்தை இறங்குறது. என்ன ஆயத்தை இறக்குறான்? வலில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், அல்லாஹுக்குத்தான் கிழக்கும் மேற்கும் சொந்தம். நீங்கள் எப்பகுதியில் பார்த்து தொழுதாலும் சரி, அங்கே அல்லாஹுவினுடைய முகம் இருக்கிறது. ஃபஸம்ம வஜுஹுல்லாஹ், அங்கே அல்லாஹ் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா அந்த சஹாபாக்களுக்கு புலப்படுத்துவது கொண்டு நடந்த அந்த நிகழ்வு சரிதான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். என்ன தெரிஞ்சு, நடந்த அந்த நிகழ்ச்சி சரி, அது அங்கீகரிக்கப்பட்டது, அது ஆகமாக்கப்பட்ட ஒரு அந்த நேரத்துல சரி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த ஆயத்தை இறக்கினார். இது ஒன்றாவது செய்தி. இரண்டாவது, முஃபஸ்ஸிரீன்கள் இது பற்றி பேசும்போது இதே மாதிரி இன்னும் நிறைய ஹதீஸுகள் வருகிறது. இதே சார்புடைய ஹதீஸுகள் இன்னும் நிறைய வருகிறது, ஹதீஸ்ல வருகிறது. அன் ஆமிர் இப்னு ரபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆமிர் இப்னு ரபியா என்று சொல்லுகிற ஒரு சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் அபி அவருடைய தந்தையிடத்தில் இருந்து, கால குன்னமா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸஃபர், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்திலே இருந்தோம். ஃபி லைலத்தின் முதுலிமா, ஃபி லைலத்தின் முதுலிமா, அதுவோ கடும் இருள் சேர்ந்த பகுதியாக இருந்தது, அன்றைய இரவோ கடுமையான இருட்டாக இருந்தது. ஃபலம் நதிரி ஐனல் கிபில, நாங்கள் தேடி பார்த்தோம். இன்னைக்கு உள்ளது மாதிரி நல்ல லைட்டு வசதி, இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் இது கொடுத்துட்டான், அது என்னது, ஜிபி ஜிபிஆர்எஸ் சிஸ்டம், அது ஆமா ஜிபிஎஸ் சிஸ்டம், அது திருப்பினோன்னு அதுவே சொல்லுது. ஆனா அந்த காலத்தில் அதுவும் பிரயாணத்தில் ஏதோ ஒரு திசையில இருளிலே இருக்கிற போது எங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. சில ஹதீஸுகளிலே சம்பவங்களிலே வரும்போது வருகிறது, எங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பக்கத்தில் ஒரு போருடைய நிகழ்வு அதில் வருகிறது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று நினைக்கிறேன், அவர்கள் சொன்னார்கள், என்னை நபி அவர்கள் ஒற்றர் வேலைக்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள், போய் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. நான் ஏதோ மறைந்து கிறைந்து அப்படியே அந்த எதிரிகளினுடைய கூட்டத்தின் பக்கம் போய்விட்டேன். அவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஜமாத்தாக இருந்தார்கள், அந்த இடத்திலே நானும் போய் நின்றேன். அப்ப அந்த அங்கே ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது, யாராவது வெளியால் உள்ளே வந்து விடுவான், ஆகவே பக்கத்தில் உள்ளவர்களை கைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று. என்னுடைய கையையும் ஒருத்தர் பிடித்துக் கொண்டார், யாருன்னு தெரியாமே. விளங்குதுங்களா, காலம் அப்படி. அப்ப இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் பிரயாணத்திலே இருக்கிறோம், இரவோ கடுமையான இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது, இப்ப எங்களுக்கு கிபிலா எங்கன்னே தெரியல. நதிரி ஐநல் கிபில, ஃபலம் நதிரி ஐநல் கிபில, எந்த திசையை நோக்கி தொழ வேண்டும் என்ற எங்களால் முடிவு செய்ய முடியாத ஒரு நிலை. ஃபஸல்லா அலா ரஜுலின், ஃபஸல்லா அலா ரஜுலும் மின்ன அலா ஹியாலி, எங்களிலே இருந்த ஒரு மனிதர், ஃபஸல்லா ரஜுலும் மின்ன அலா ஹியாலி, எங்களிலே இருந்த ஒரு மனிதர் அவராக ஒரு முடிவு செய்து ஒரு திசையை பார்த்து தொழுதார். ஃபலம்மா அஸ்பஹனா தக்கர்னா தாலிகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் விடிந்தபின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இந்த செய்தியை சொன்னபோது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார் என்றும், இதனுடைய சபபு நுசூல், ஏன் இது இறங்கியது என்ற ஒரு தெளிவுக்காக வேண்டி இந்த ஆயத்தினுடைய பின்னணி, வரலாற்று பின்னணி என்ன என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு இந்த ஹதீஸை கொண்டு விளக்குகிறார்கள். இதே மாதிரி இன்னும் பலவிதமான ஹதீசுகள் இதே சார்புடையதாக வருகிறது. எப்படி? இரவு நேரத்திலே, இருளிலே, அல்லது கும்மி இருட்டாக இருக்கும் போது, புகை மூட்டமாக இருக்கும் போது, அல்லது ஏதாவது ஒரு வனாந்திர பிரதேசத்திலே இருக்கும் போது, எந்த புறம் கிபிலா இருக்கும் என்று அறியாத நிலை ஏற்படுகிற போது, அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மார்க்கம் விடுத்திருக்கிற ஒரு அழைப்பு, ஒரு ஒரு வழிகாட்டுதல் இது. ஏன் அப்படி அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்று சொன்னால், தொழுகை இருக்கிறதே மனிதனுடைய எண்ணிலையிலும் கடமையாக்கப்பட்ட ஒன்று. அவன் நின்றாலும் சரி, அவன் முடியாமல் உட்கார்ந்திருந்தாலும் சரி, அதுவும் முடியாமல் படுத்திருந்தாலும் சரி, அல்லது எதிரிகளினுடைய பயம் இருந்தாலும் சரி, அல்லது வந்து பேய் மலை பொழிந்தாலும் சரி, எந்த நிலையிலே இருந்தாலும் சரி, தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒன்று. அதை பற்றி நீங்கள் ஒவ்வொரு காலமும் கேட்கப்பட்டே ஆகுவீர்கள். எவன் தொழுகை, எவனுடைய தொழுகை இல்லையோ அவனுக்கும் குஃபுருக்கும் இடையிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன், சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தொழுகைக்கு மனிதனுடைய வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகள் அவன் முன்னோக்கலாம். அவனுக்கு அது பிரயாண காலங்கள் அதிலே வரலாம். அதிலே அவன் காட்டிலே இருக்கலாம், அல்லது நாட்டிலே இருக்கலாம், அல்லது ஒன்றும் தெரியாத அவன் பாலைவன பிரதேசங்களிலே கூட இருக்கலாம். இப்படி நடக்கிற போது ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய தத்துவத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லுகிறார். விளங்குதுங்களா? இது ஏதோ அப்படியே மேலோட்டமா பார்த்தோம்னா, மேற்கும் கிழக்கும் அல்லாஹுக்கு சொந்தம். நீங்கள் எத்திசை நோக்கினாலும் அல்லாஹ் அங்கே இருக்கிறான் என்று மேலோட்டமாக பார்த்தால், இது சத்தியத்தை ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற ஆயத்தாக இருந்தாலும் கூட, நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் இதனுடைய பின் வரலாறையும் இதற்கு முன்னுள்ள அந்த ஆயத்திற்கும் இதற்கும் உண்டான தொடர்பையும் உறுதிப்படுத்தி இந்த ஆயத் அதைத்தான் மேற்கோள் காட்டுகிறது என்ற செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த வசனத்தை வச்சு நாம் எங்கேயாவது ஒரு பகுதிக்கு சென்றோம் என்று சொன்னால், கிபிலா நமக்கு முழுமையாக அறியப்பட முடியாத நிலையில் இருந்தது என்று சொன்னால், அந்த நேரத்திலே நம்முடைய தொழுகையை நாம் தேடி, இந்த முறைதான் கிபிலா இருக்கும் என்பதை நாம் எப்படியாவது அறிந்து கொள்வதற்கு யாராவது தேடி கேட்டு நாம் தொழ வேண்டும். அதிலே நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால், அந்த கிபிலா கிபிலா இல்லாத ஒரு பகுதியிலே நாம் திரும்பி இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த தொழுகையை மீட்டு தொழ வேண்டியதில்லை என்பதுதான் நான்கு மதுஹபினுடைய நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிற கருத்து. மார்க்கமும் இந்த ஹதீஸும் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில அந்த சட்டத்தை நமக்கு தொகுத்து வழங்குகிறார்கள். அதே மாதிரி இந்த ஆயத்து இதோடு மட்டும் முற்று பெறவில்லை. இந்த ஆயத் இதோடு மட்டும், இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற போது ஒரு தப்சீரிலே ஒரு முஃபஸ்ஸிர் அவர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், இந்த ஆயத்திலே நான்கு விதமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நான்கு விதமான நுக்தாக்கள், நான்கு விதமான அறிவுகள் இந்த ஆயத்திலே அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஃபஸ்ஸிர், ஒரு இமாம் அவர்கள் எழுதும் போது தன்னுடைய ஹதீஸிலே, தன்னுடைய முஃபஸ்ஸிர் தன்னுடைய விளக்க உரையிலே நான்கு செய்திகளாக இந்த ஆயத்துக்கு எழுதுகிறார்கள். ஒன்றாவது, இருட்டிலே காட்டிலே இருக்கிற போது தொழ வேண்டிய மனிதனுடைய நிலையை பற்றி இந்த ஆயத்து பேசுகிறது. நாம் மேல விளக்கத்தை சொல்லி முடிச்சிட்டோம். இரண்டாவது, நஃபிலான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் ஹதீஸிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாங்களும் சரி, அவர்களுடைய சஹாபாக்களும் சரி, நஃபிலான தொழுகைகளை தொழுகுவதற்கு எத்தனிக்கிற போது தங்களுடைய வாகனங்களிலே இருந்து தொழுது இருக்கிறார்கள். அப்படி அந்த வாகனங்களிலே இருந்து தொழுகிற போது, அந்த வாகனம் எத்திசையை நோக்கி சென்றாலும் கூட அதை பற்றி பொருட்படுத்தியதில்லை. குதிரையில் உட்கார்ந்துட்டு ஹதீஸ்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் தஹரிமா கெட்டிவிட்டு அந்த கிபிலாவை முன்னோக்கி கெட்டிவிட்டு அதுக்கப்புறம் இஷாரா செய்து தொழுவார்கள் தங்களுடைய வாகனத்திலே. அந்த வாகனம் அது மேற்கும் திரும்பும் கிழக்கும் திரும்பும். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அந்த ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்த்தோம், அவர்கள் தங்களுடைய வாகனத்திலே இருந்து தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த வாகனமோ மக்காவில் இருந்து மதீனாவின் புறத்தை பார்த்து போய்கொண்டிருந்த நிலையில். எப்படி ஹதீஸில் வருது? டிட்டோவாக எடுத்து போடுகிறார்கள் சஹாபாக்கள். எப்படி பார்த்தார்களோ அதை அப்படியே பதிவு செய்கிற இந்த தன்மை. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தோம், அவர்கள் நஃபிலுடைய தொழுகையை தங்களுடைய வாகனத்திலே, குதிரையிலே, தங்களுடைய வாகனத்திலே இருந்து தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த வாகனமோ மதீனாவில் இருந்து, மக்காவில் இருந்து மதீனாவின் புறத்தை பார்த்து செல்லுகிற திசையிலே சென்று கொண்டிருந்தது. நபியோ தொழுது கொண்டிருந்தார்கள் அதன் மீது என்று இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்ப இதிலிருந்து தத்தவு நஃபிலான தொழுகைகளை நாம் வாகனங்களிலே தொழுகிற போது, கார்ல, பஸ்ல, இதே மாதிரி நிலைமைகளிலே நாம் தொழுகிற போது, நம்முடைய கிபிலா ஆரம்பிக்கிற போது ஏற்படுகிற அந்த கிபிலாவினுடைய நிலை, அதற்கு பின்னே மாறினாலும் அதை பற்றி உண்டான பிரச்சனை இல்லை என்ற சட்டத்தையும் நம்முடைய சட்ட வல்லுநர்கள் இதிலிருந்து எடுக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று சம்பவமாக அதில் எழுதப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இந்த விஷயமும் தஃப்ஸீருடைய கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான இதா சாஃபர் வ அராத அன் யதத்தவ்வா பிஸ்ஸலா வஸ்தக்பல பினாக்கில் பினாக்கத்தி அல்கிபில, அவர்கள் வாகனத்திலே சென்று கொண்டிருக்கும் போது தாங்கள் நஃபில் தொழ வேண்டும் என்று நாடினார்கள் என்று சொன்னால், அராத ஐய தத்தவ்வா பிஸ்ஸலா, தொழுகையிலே நஃபிலானதை தொழ வேண்டும் என்று வாகனத்திலே இருக்கிற போது நபி அவர்கள் நாடினால், இஸ்தக்பல பினாக்கத்திஹி அல் கிபிலா, தங்களுடைய அந்த ஒட்டகத்தை வாகனத்தை கொண்டு கிபிலாவை முன்னோக்கி தொழுகையை ஆரம்பிப்பார்கள். வக்கபர் தக்பீர் சொல்லுவார்கள், சும்மா சல்லா, அதற்கு பின் தங்களுடைய தொழுகையை தொடங்கி விடுவார்கள். ஹைசு தவஜ்ஜஹத்தின்னாக்கா, அந்த வாகனமோ எத்திசையை பார்த்து போனாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே இருந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப எல்லாமே தொழுகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப நம்ம ரயில்ல பஸ்ல தொழுகிறோம், அல்லது ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினு தொழுகிறோம். இப்ப பஸ்ல போகும்போது, ஃபிளைட்ல, சில பேர் ஃபிளைட்ல போகும்போது பஸ்ல போகும்போது தொழுகிறாங்க. நஃபிலான தொழுகைகளை பொறுத்த அளவு கிபிலாவை இல்லாத நிலையில் தொழுவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. ஃபரலான தொழுகைக்கு கண்டிப்பாக கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை மார்க்கம் விதித்திருக்கிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது என்று நினைக்கிறேன், அன்னஹு கான யுஸல்ல அலா ராஹிலத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்திலே இருந்து தொழுவார்கள். கபல கிபல் அல் மஷ்ரிக், மஷ்ரிக் அந்த அதாவது கிழக்கு பக்கத்தை நோக்கி, ஃபரதான தொழுகைகளை தொழ வேண்டும் என்று சொன்னால், நசல, அவர்கள் கீழே இறங்குவார்கள், வஸ்தக்பல் அல் கிபிலா, கிபிலாவை முன்னோக்குவார்கள், வசல்லா, அதற்கு பின் நபி அவர்கள் தொழுகுவார்கள் என்று தெளிவான ஹதீஸு நம்முடைய ஹதீசுகளிலே, கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. அப்ப தொழுகையினுடைய இந்த செயல் இருக்கிறதே, இது வந்து நாம் தொழுகிற போது நம்முடைய கிபிலாவை முன்னோக்குவது என்பது ஒரு முக்கியமான செய்தி. அதனாலதான் அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே கூட கால்களை மடித்து வைக்கிற போது ஒத்த காலை கீழே போட்டு உட்கார்ந்து இன்னொரு காலினுடைய விரல்கள் கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தத்தவு அன், அது வந்து ஒரு நல்ல செய்தியாக. எப்படி ஒருத்தர் மடிச்சு போட்டு உட்கார முடியல, உட்கார்றதுக்கு அனுமதி இருக்கு, என்ன செய்யணும்? அஃபல், அவர் செய்ய வேண்டிய விஷயம், தொழுகையிலே அமர்ந்திருக்கிற போது இவருடைய ஜவாரே, இவருடைய அபா, இவருடைய எல்லா உறுப்புகளும் கிபிலாவை மட்டுமே முன்னோக்கியதாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையிலேதான் ஒருத்தர் தஷஹுதிலே உட்கார்ந்திருக்கும் போது, இருப்பிலே அமர்ந்திருக்கும் போது, ஒரு காலை விரித்து அந்த காலின் மீது அமர்ந்து இன்னொரு காலை குத்துக்க வைத்து அதனுடைய விரல்கள் கிபிலா பக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ப அப்படி செய்யறதும், ஏன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லதை நீங்கள் கிபிலா பக்கம் முன்னோக்குங்கள், அல்லாஹுவினுடைய அருளை கிடைக்கிற அந்த வழியின் பக்கம் முன்னோக்குங்கள் என்று சொல்லுகிற ஒரு செய்தியும் இந்த இடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இன்னொரு விஷயமாக அந்த முஃபஸ்ஸிர் அவர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், மூணாவது செய்தியாக இந்த ஆயத்து சொல்லுவது, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொன்னான், உதுஊனி அஸ்தஜிபுலக்கும், உதுஊனி அஸ்தஜிபுலக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன், நீங்கள் என்னை கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இப்ப இந்த கேள்வி வந்துச்சு, நாங்கள் எங்கே போய் அழைக்க வேண்டும், நாங்கள் எப்படி இருந்து அழைக்க வேண்டும், அல்லது எத்திசையை நோக்கி அழைக்க வேண்டும் என்று கேட்டால், யகூதிகள் நசாராக்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமுதாயத்திற்கும் அவர்கள் தொழ வேண்டும் என்று நாடினார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த மஸ்ஜிதுக்குத்தான் செல்ல வேண்டும், அவருடைய அந்த சர்ச்சுக்குத்தான் போக வேண்டும், அவருடைய கணிசுகளுக்குத்தான், அதற்கென்று உருவாக்கப்பட்ட அந்த இடங்களை தவிர அவர்கள் வேறு எவ்விடத்திலும் தொழுவதற்கு அனுமதி தரப்படாமல் இருந்தது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னிருந்த அத்தனை நபிமார்களுக்கும் இதே வளமைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா சில குசூசி, சில குறிப்பான ஸ்பெஷலைசேஷன் அல்லாஹ் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், ஜுஇலத் லியல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன் வ தஹூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையாக சொன்னார்கள், ஜுஇலத் லியல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன் வ தஹூரா, இந்த பூபாகத்தின் மேல் பாகத்தை அல்லாஹ் எனக்கு தொடுமிடமாகவும் சுத்தமான தளமாகவும் முழு பகுதியையும் ஆக்கி தந்திருக்கிறார். ஆகவே எனக்கு பூமியின் எப்பகுதியிலும் என்னுடைய நானும் என்னுடைய உம்மத்தும் தொடுவதற்கும் ஒரு உரிமை பெற்றவர்களாக இருக்கிறோம். இதிலே எந்த பகுதியும் நஜீஸ் உடையது, அது பட்டுவிட்டது, இந்த பகுதியில் தொழுவதற்கு ஆகமானத்தில்லை, பள்ளியில் தான் தொழ வேண்டும் என்ற நிலை இல்லை என்று அல்லாஹ் ஆக்கி எல்லா பகுதியிலும் இந்த உம்மத்தே முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே முழு பாகம், இப்ப இந்த பாகத்தில் எங்கிருந்து நாங்கள் அல்லாஹுவை அழைப்பதுன்ன உடனே அந்த கேள்விக்கு அல்லாஹு தஆலா பதிலாக இந்த ஆயத்தை இறக்கினான், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், உங்களுக்கு அல்லாஹுவுக்கு கிழக்கும் மேற்கும் இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய உதுரூனி அஸ்தஜிபுலக்கும், நான் நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் நான் பதில் சொல்லுவேன் என்று சொன்னால், இப்படி நின்று கூப்பிட்டா தான் இல்லை, அது எந்த நிலையில் இருந்து கூப்பிட்டாலும் சரி, அது எந்த நிலையிலிருந்து அந்த அழைப்பு வந்தாலும் சரி, அதற்கு நான் பதிலளிப்பதற்கு காத்திருக்கிறேன். எப்படி என்னுடைய அழைப்பு உங்களை வந்து அடைகிற போது பள்ளிவாசலிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முஅத்தின் அழைக்கிறார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் முஅத்தின் கூப்பிட்ட உடனே டக்குன்னு என்ன செய்யறோம், பாதி பேர் தொப்பி எடுத்து போட்டுக்கிறார். நம்ம ஊர்ல பார்த்தா அப்பதான் சேலையை தலையில தூக்கி போட்டுக்குவா, ஆனா அங்க சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏ சீரியல சவுண்ட குறை, சீரியலை சவுண்டை மட்டும் குறைக்கணும், அது சீரியல் ஓடும், வான் சொல்லும்போது சீரியல் பார்க்கலாம், இது புதுசு ஒரு மசாயில் ஒன்றும் விளங்கலை, தலையில் மட்டும் துணி போட்டுக்கிட்டா போதும், சீரியல் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒரு அழகிய சொசைட்டி, ஒரு அருமையான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாடினார்கள். லேசுபட்ட சமுதாயம் அல்ல இந்த சமுதாயம், உலகத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் புரட்டி எடுத்து மாற்றி எழுதிய ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம். அந்த உமர், அந்த உமருக்கு என்ன தெரியும் என்று கேட்டது உலகம் ஒரு காலத்திலே, அவருக்கு ஆடு மேய்க்க தெரியும் என்பது மட்டும்தான் அந்த மக்காவாசிகளுக்கு தெரியும், உமர் சமத்துள்ளவர் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும், உமர் தோல்கின உள்ளவர் என்பது மட்டும்தான் அந்த மக்காவாசிகளுக்கு தெரியும். அந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எப்படிப்பட்ட மனிதராக தெரியுமா மாற்றி காட்டினார்கள், பொய்யே உரைக்காத சாதிக்குள்ள மீன் சத்திய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உமர் எப்படி மாறினாரோ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று இந்த சமுதாயத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும் என்று விரும்பியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப எப்படி மாறணும், எப்படி மாறணும், பள்ளிவாசல்ல பாங்க சொல்ற அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இப்படி பாங்கு சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அந்த பாங்கிற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் நீங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, டாய்லெட்ல இருந்தா தவிர, நீங்கள் அந்த பாங்கிற்கு அழைக்கக்கூடியவருடைய அழைப்பிற்கு நீங்கள் பதில் கொடுப்பது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. எப்படி நான் சொன்னேனோ, என்னை கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு அழைப்புக்கு பதில் தருகிறேன் என்று எப்படி நான் சொன்னேனோ, என்னை பற்றி என்னுடைய மார்க்கத்தை பற்றி என்னை தொழுவதற்காக வேண்டி அழைக்கப்படுகிற அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் நீங்கள் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார், நீங்களும் மீண்டும் சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். எவ்வளவு அருமையான ஒரு சமுதாயம் தெரியுமா இந்த சமுதாயம், ஒவ்வொரு நாளைக்கு 5 தடவை உங்களை படைத்த மிகப்பெரிய ரப்பு இருக்கிறான். தொழில் அல்ல, உங்களை வாழ்விப்பது உங்கள் தொழில் அல்ல, உங்கள் ஃபேக்டரிகள் அல்ல, உங்களுடைய மேனேஜர் போஸ்டிங் அல்ல, நீங்கள் இருக்கிற வாழ்நிலைகள் அல்ல, உங்களுடைய கார்கள் அல்ல, உங்களுடைய பங்களாக்கள் அல்ல, இதையெல்லாம் மீறிய ஒரு ரப்பு இருக்கிறான் என்ற ஒரு நிலையை ஒவ்வொரு நாளைக்கும் 5 விடுத்தம் இதயத்திலே அது ஊற வைக்கிறது என்று சொன்னால் அது என்ன வார்த்தையாக இருக்கும். சொல்லிட்டு அவர் சொல்றது மட்டுமல்ல, அதை கேட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். உண்மையிலே அந்த அல்லாஹு மட்டும்தான் பெரியவன். நான் உட்கார்ந்திருக்கிற இந்த ஆசனங்கள் இல்லை, நான் போகிற இந்த வாகனங்கள் இல்லை, நான் இருக்கிற பதவிகள் இல்லை, என்னுடைய பொருளாதாரம் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த ரப்பு மட்டும்தான் உயர்ந்தவன். மீண்டும் சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஈமானிய தத்துவத்தை உணர்த்தி தருகிறது. உடனே திரும்ப சொல்ல, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், தஷஹ்ஹுதே ஒத்துக்குறோம், அஷஹது அல்லா இலாஹ வ அஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள். உடனே இவர் சொல்றார், லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹ். என்ன அருமையான பதிலை தெரியுமா, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஒரு மூமினை பக்குவப்படுத்துகிற இதைவிட மேல எங்க போய் சொல்லிக் கொடுக்க முடியும்? இதைவிட ஒரு நாளைக்கு ஐந்து விடுத்தத்தை விட ஒரு மனிதரை எங்கே போய் பக்குவப்படுத்த முடியும்? அதிலே நாம் பக்குவப்பட்டிருக்கிறோமா என்று பார்ப்பதுதான் நம்முடைய கடமை. சொன்னார்கள், ஹையா அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வாங்க அல்லாஹுவை தொழுவதற்கு. உடனே பதிலை சொல்லி தந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஹவுல லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். நீங்கள் பள்ளியில் இருந்தாலும் சரி, பள்ளிக்கு வெளியே இருந்தாலும் சரி, நீங்கள் கார் ஓட்டி கொண்டிருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, சொல்லுங்கள் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பவரே, என்ன மனோநிலை, தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பவரே, இந்த உலகத்திலே ஒரு அணு அசைவதாக இருந்தாலும் அது ரப்பினுடைய அனுமதியை கொண்டே தவிர, அவனுடைய ரஹமத்தை கொண்டே தவிர ஒரு அணுகூட அசையாதே. நான் தொழுகைக்கு வர என்னுடைய ரப்பினுடைய அசைவு, அவனுடைய நாடுதல் வேண்டும். அந்த நாட்டம் இல்லை என்று சொன்னால் என்னால் அசைய முடியாதே. தொழுகைக்கல்ல, எந்திரிச்சு காலை வைக்கிறதுக்கு. ஒரு மூமினுடைய ஈமானிய மனோநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி பாருங்க. தொழு பாங் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவர் அவுளியாவாயிருவார். பாங் உண்மையான பாங்கினுடைய தத்ரூபத்தை புரிந்து அதற்கு பதில் சொன்னார் என்று சொன்னால் பாங்கு முடிக்கிறதுக்குள்ள இவர் அவுளியாவாயிருவார். அல்லாஹுக்கு இறைநேசர் ஆவது என்பது பெரிய தகஜத்து தொழுது, அது தொழுது இது தொழுது இல்லை. அன்னைக்கு ஒரு இடத்துல ஒருத்தவங்க பயன் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு மிகப்பெரிய இமாம் காலையிலிருந்து சாயங்காலம் வரை கால காலல்லா கால கால ரசூல் என்று பாடம் நடத்தி கொண்டிருந்த அல்லாஹுவினுடைய வேத வரிக்கும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அந்த வார்த்தைகளுக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய இமாம் ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது அந்த அவங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலைக்கார பெண்மணி என்னத்தையோ எடுத்துட்டு வந்துச்சு. எடுத்துட்டு வந்து டம்முன்னு போட்டுச்சு முன்னால, சுக்கு நூறா போச்சு. என்ன நடக்கும் அம்மா இருந்தா என்னங்க நடக்கும்? சனியனே, நான் சும்மா ஆரம்பிக்கிறேன், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். என்ன அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்று அந்த இமாம் சொன்னாங்க, அதை வந்து பார்த்து அதே அல்லாஹுக்காக வேண்டி நான் உன்னை மன்னிச்சிட்டேன். எப்படி இந்த நிலைமையை பார்த்துட்டு வந்த அந்த அந்த சூழ்நிலையோடு ஒரு மனிதனுடைய எமோஷனல் 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 அடக்க முடியாது மனுஷனால. மனிதனுக்கு கோபம் காமம் அவனுடைய இச்சை அடக்க முடியாது, அது வரத்தான் செய்யும். அதற்கென்று மார்க்கம் அதை எப்படி டைவெர்ட் பண்ணலாம் அல்லது எப்படி டைலூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு காட்டி தருகிறது. இந்த இமாமுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்னார்கள், அப்படியே கோதன் இந்த உலகத்திலே கோடான கோடி பாவத்தை செய்து விட்டு கூட பூபாகத்தின் மீது நல்ல சாப்பிட்டு நடந்துகிட்டு இருக்கான். எப்படியே பார்த்தா பேசினா எடுத்தா புடிச்சா உட்கார்ந்தா நடந்தா அத்தனையும் பாவம். பே வாயை திறந்தாலே பிசுபி ஆரம்பிச்ச உடனே பாவமா தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அல்லாஹ் அத்தனையும் விட்டுட்டு டெய்லி அவனுக்கு காலையில டீ நாஸ்டா, அப்புறம் அந்த நாஸ்டாவை செருக்கி வச்சு மதியான சாப்பாடு, அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு டீ, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு, இவங்களை நல்லா தூங்க வச்சு எந்த நிலைமையில ஏ விளங்குதுங்களா? இப்ப கோவம் வந்துச்சு தூக்கி போட்டு ஒரே மிதி அல்லாஹ் மிதிக்கணும்னு நினைச்சா அப்படின்னு சொல்லலாம். காலையில டீ கூட உள்ள இறங்காத, உள்ள இறங்கின டீ வெளியே வராதே. இப்ப அவர் பார்த்தார், அல்லாஹுக்காக வேண்டி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னார். இந்த பண்பு அல்லாஹுக்கு அவரிடத்தில் ரொம்ப பிடிச்சு போச்சு. இத்தனை வருஷம் குர்ஆன் ஓதி கொடுத்தது, இத்தனை வருஷம் ஹதீஸ் நடத்தினது, இத்தனை வருஷம் எல்லாம் இருக்கு, ஆனால் அல்லாஹுக்கு இந்த ஒரு பண்புக்காக வேண்டி நான் அவரை சொர்க்கத்திலே நுழைய வைக்கிறேன். இது எப்படி அஜித் அப்புறம் தெரிஞ்சிச்சு? ஒரு கனவுகள் மூலமாக சொல்லப்பட்டதா? செய்தி என்ன? ஆயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லி தந்தார்கள். ஒரு சின்ன விஷயத்தின் மூலமாக எவ்வளவு பெரியமா, மரணப்படுக்கையில இழுத்து கொண்டு படுத்து கிடந்த காலித் இப்னு வலீத் பேரை கேட்டா போர்க்களமே நடுங்கும். காலித் வந்திருக்காரு, காலித் இப்னு வலீத் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தோத்தோண்டான முடிவு பண்ணிடுவான், நம்ம தோத்தோன்னு எதிரி முடிவு பண்ணிடுவான். முடிஞ்சு மரணப்படுக்கையில படுத்து கிடக்கிறார், மூத்து வரப்போது கொஞ்ச நேரத்தில் அழுதார் அழுதார் அப்படி அழுதார். எத்தனையோ போர்க்களங்கள் ஒன்னு ரெண்டு அல்ல, எதிரிகளுக்கு முன்னால் போய் நின்று அப்படி வாழ வீசி எத்தனையோ அந்த விழுப்புண்கள், 72 என்று நினைக்கிறேன், அத்தனையும் நெஞ்சில் பட்டிருந்துச்சு அவருக்கு கத்தியினுடைய கோடுகள். அவர் சொன்னார், இத்தனை இடத்துல அல்லாஹுக்கென்று நான் போராடுகிற போது வருகிற வராத மரணம், ஒரு பொம்பளைய மாறி ஒரு கழுதைய மாறி இப்படி பாயில படுத்துக்கிட்டா எனக்கு மரணம் வரணும். அந்த போராட்டங்களுக்கு இடையில வந்திருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய ஷஹாதத்துடைய மரணம், நான் ஒரு பாயிலை படுத்து கிடக்கிறேன். வாழ்க்கையிலே சில செய்திகள் சில நேரங்களிலே பெரும் பெரும் மாற்றங்களை அல்லாஹுக்கு பிடித்ததான ஒரு நிலைகள், அது தஹஜ்ஜத்துல கிடைக்காம இருக்கலாம், ஆனால் இந்த சின்ன செய்தியில கிடைச்சிடலாம். அல்லாஹுக்கு அது பிடிச்சிருச்சு, மன்னிக்கிற அந்த குணம். எத்தனை பேரை கொடூரத்தனமா வாழ்க்கையிலே உன்ட்ட பேச மாட்டேன், அதுவும் சில பேர் உமா வாப்பாட்டேன் வாழ்க்கையிலே பேசாம இருப்பான், ரொம்ப நல்ல பிள்ளையே, போன உடனே சொருக்கண்ணா. நாம் மட்டும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் உலகத்திலே உள்ளவர்களை மன்னித்து வாழுகிற அந்த பண்பு, யார் எந்த தவறு செய்தான் பரவாயில்ல அதை விட்டு மனசு மனசார சும்மா மன்னிக்கிறது இல்லை மனசார. அப்ப சரி, செய்திக்கு ஒரு உதவுனி அஸ்தஜ் புலக்கும், என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன், அது எத்திசையாக இருந்தாலும் சரி. கடைசியாக ஒரு செய்தியை அந்த முஃபஸ்ஸர் அவர்கள் எழுதுகிறார்கள், லம்மா மாத்த நஜ்ஜாசி, நஜ்ஜாசி என்று சொல்லுகிற மன் அந்த மன்னர் இறந்தபோது, அமரஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸலாத்தி அலை, அந்த நஜ்ஜாசிக்காக வேண்டி நீங்கள் தொழுவுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அந்த நஜ்ஜாசி மன்னருக்காக வேண்டி தொழுவுங்கள். காலு இன்னஹு கான லா யுஸல்லி இலல் கிபில, அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரோ சொல்லல்லாம் அந்த நஜ்ஜாசி கிபிலாவை பார்த்து தொழவே இல்லையே, கிபிலாவை பார்த்து ஹதீஸ்ல வருகிறது, மன் சல்லா சலாத்தனா வஸ்தக்பல கிபிலத்தனா வஅக்கல தபீஹத்தனா ஃபதாலிகல் முஸ்லிம், மன் சல்லா சலாத்தனா, நம்முடைய தொழுகையை போன்று எவர் தொழுகிறாரோ, நம்முடைய தொழுகையை போன்று எவர் தொழுகிறாரோ, வஸ்தக்பல கிபிலத்தனா, நம்முடைய கிபிலாவை எவர் முன்னோக்குகிறார், அக்கல தபீஹத்தனா, நம் அல்லாஹுவினுடைய பேர் சொல்லி அறுக்கப்பட்டதை எவர் புசிக்கிறாரோ, ஃபதாலிக்கல் முஸ்லிம், அவர்தான் முஸ்லிம். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. மன் சொல்லா சலாத்தனா, எவர் தொழுகையை தொழுகிறார்னாலே உள்ள வந்துருச்சு கிபிலாவை முன்னோக்கிறாருன்னு, நபிக்கு தெரியாத என்ன, மண் சொல்லா சொல்லாத்தனா, எவர் நம் தொழுகையை தொழுகிறார்னால கிபிலா முன்னோக்கி தொழுகாதானே நம்ம தொழுகையாக, வஸ்தக்பல கிபிலத்தனா, அதுக்கப்புறம் சொன்னாங்க கிபிலாவை முன்னோக்கி. இதற்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது, பெரிய சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னஹு கான லா யுஸல்லி இலல் கிபிலா, அவர் கிபிலாவை முன்னோக்கி தொழவில்லை, யா ரசூலல்லாஹ் நாங்கள் தொழ வேண்டுமான்னு கேட்டாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி தந்தார் என்ற இந்த சபபு நுசூலும் ஒரு முஃபஸ்ஸிர் அவர்கள் எழுதும் போது தன்னுடைய தைசூருல் முஃபஸ்ஸிர் என்று தஃப்சீர் என்று நினைக்கிறேன் அந்த கிரந்தத்திலே இந்த 3-4 செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. அப்ப இதை அடிப்படையாக வைத்து வலில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், அல்லாஹுக்குத்தான் கிழக்கும் மேற்கும் சொந்தம், நீங்கள் எத்திசையை நோக்கினாலும் சரி அங்கே அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹுவினுடைய தாத் இருக்கிறது, அல்லாஹுவினுடைய முழு கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று நம்ப வேண்டும். அப்படி நம்புவது நம்முடைய மார்க்கத்திலே உள்ள செய்தி, அப்படி நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் என்பதையும் இந்த நேரத்திலே இந்த ஆயத்து மூலமாக நாம் விளக்கி தருகிறார். இப்போ ஒருத்தர் கேட்கலாம், அப்ப வந்து எல்லா பொருளையும் அல்லாஹ் இருக்கான்னு சொல்றாள, சட்டையில இருக்கானா பேண்ட்ல இருக்கானா, சில பேர் கேட்பான், ஒரு ஹதீஸ்லே வருகிறது, அல்லாஹ்வினுடைய அருஷ் ஒரு பெரிய ஆஜாபாவன மலக், அது அல்லாஹ் சொன்னானா இந்த அருஷ போய் சுத்திட்டு வா, ஹதீஸ்ல வருது. அவரும் போனார் போனார் பறந்தார் 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 பறந்தார், அவருடைய இறக்கையெல்லாம் விழுந்து முடியாது. அப்ப அல்லாஹ் கூப்பிட்டு என்னாச்சு? தாபான் ஆயிட்டார். அப்ப அல்லாஹ் சொன்னானா, அரிசினுடைய ஒரு பகுதி, ஒரு ஒரு அளவை கூட நீ கடக்கலையப்பா. அல்லாஹுவினுடைய அருஷ் இந்த வானத்தையும் பூமியையும் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்ப விளங்குதா? அல்லாஹ் முன்னால இருக்கானா? இங்கேதான் இருக்கணுமா? ஸ்டாச்சுவா இருக்கணுமா? அல்லது இந்த இதுக்குள்ளதான் இருக்கணும்? நம்முடைய அறிவுகளுக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. அப்ப அல்லாஹுவினுடைய பகுதி எல்லா இடத்திலேயும் பறந்திருக்கிறது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எங்கு பார்த்தாலும் அல்லாஹுவினுடைய ரிவா, அல்லாஹுவினுடைய பொருத்தம், அல்லாஹுவினுடைய சில முஃபரிசீர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹுவினுடைய தாத் அங்கே இருக்கிறது. எத்திசை பார்த்தாலும் அங்கே அல்லாஹுவினுடைய அந்த ஞாபகம் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு, ஒரு முஹம்மதிய முஹம்மதியாவுக்கு வர வேண்டும் என்ற செய்தியை சில முஃபசிரீன்கள் அந்த இடத்திலே அழகாக பதிவு செய்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அகீதாவினுடைய சம்பந்தமா நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுவரை ஒரு முடிவு வந்த பாடில்லை. இந்த அகீதா பாடம் எடுக்கிறது, அகீதா கிளாஸ், கொள்கை விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுன்னு இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள்ல முடிவு செஞ்சு, இங்கே இதே மாதிரி கிளாஸா, இங்கே வந்து தப்சீர் மாதிரி இல்லாம கிளாஸா, முதல்ல ஒரு பத்து பத்து பேர் மட்டும், செலக்டிவ் பீப்புள், பத்தே பத்து அகீதாவினுடைய கிளாஸ். அல்லாஹ் என்றால் யார்? நம்ம எப்படி விளங்கணும் ஈமான்ல? இன்னைக்கு அதை வந்து எந்த மதரசாலும் எங்க யாரும் சொல்லி ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு விளங்காதுங்கிறதுனால சொல்லி கொடுக்கறது இல்லை. மதரசாக்கள்ல சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம போய் சொன்னா நம்ம பாடுக்கு மண்டையாட்டி அஞ்சு களிமான்னு போட்டு அதனாலதான் அப்படியே உள்ள அடக்கி நீ அரபியில மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கப்பான்னு அனுப்பி விட்டாங்க. இப்ப அதனால பல பேருக்கு இந்த குழப்பம், அங்க அவங்க கேசட்டு போட்டவொன்ன உருவம் இருக்கா இல்லையா, இவருக்கு பெரிய பரேஷானி, என்ன சொல்றது இப்படி கேட்டுவிட்டாரு, இருக்கா இல்லையா, இவருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு இருக்கா இல்லையா, என்னையா இது? ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு இப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாது. தன்னுடைய கொள்கையில் முதல்ல ஆழமாக இருக்கணும். அந்த கொள்கையிலே ஆழமாக இருந்து கொண்டு பார்த்தா தான் அல்லாஹினுடைய வார்த்தைகள் அழகாக விளங்கும். அல்லாஹ் தன்னை அல்லாஹ் என்று சொல்லும் போது இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை எப்படி நான் விளங்குவது? அல்லாஹ் தன்னை ரப்பாக அடையாளப்படுத்துகிற போது இந்த ரப்பாக என்னுடைய ரப்பை எப்படி பார்ப்பது? அல்லாஹ் தன்னை இலாகாக அடையாளப்படுத்துகிற போது அந்த இலாகை நான் எப்படி விளங்கிக் கொள்வது என்று அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம் ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டிய, தெரிய கண்டிப்பாக தெரிய வேண்டிய அடிப்படை சட்டம் ரப்பை ரப்பாக விளங்குவது. அடுத்து கிதாப் என்ற சொன்னா வாரி மலக்குகள், இதெல்லாம் நம்முடைய கொள்கை, ஒரு மூமியனுடைய மனதில ஆழமாக பதிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் குரானுக்கு நம்ம வந்து விளங்குகிற போது லேசா இருக்கும். ஆனா இன்னைக்கு அது நிறைய போய் அப்படியே மோத்தா போறது உண்டு. எப்படியே இப்படியே வந்து இருந்து நம்ம நம்ம தேடுதல், நம்ம நம்ம தேவை, இதுக்கு தகுந்ததுபடி தான் உலகத்துல இருக்கு. நம்ம நம்ம எப்படி தேடுகிறோம், நாம் எப்படி உலகத்திலே பார்க்கிறோம். ஒரு ரூபாய்க்கு 12 ரூபா தரணும்னு அங்கேருந்து பிளைட் புடிச்சு விசா போட்டு இது பண்ணி துபாயில என்ன காணும்னு தெரியுமா? துபாயில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சோறு எங்க கிடைக்குன்னு தெரியுமா? அட எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் பரவாயில்லையா, 1 ரூபாய்க்கு 12 ரூபா கொடுக்குறாள்ல, அது மட்டும் நல்லா விளங்கும், தெளிவா விளங்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் அஜர்த்துமாறு பார்த்து செஞ்சுக்க வேண்டியது. அவங்க மானப்பாடம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அல்லாட நாளைக்கு ஒப்பிச்சுக்குவா. விளங்க வேண்டிய விஷயத்த சில நேரத்தில் இப்படித்தான். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அழகா சொன்னார். ஒரு பையன் 9 படிக்கிறவன் நேரம் கடைக்கு போனானா, கடையில் போய் புக் வாங்குறதுக்கு, ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு, என்ன கணக்கு புக்கு ஒன்று தாங்கினேன், 9வது கணக்கு புக், அவன் எடுத்து கொடுத்தானா, எவ்வளோ அண்ணன் காசு? 25 ரூபா 50 காசு. 25 ரூபா சரி, சப்ஜெக்ட் எங்கேயும் போயிடுச்சு, வேண்டாம், செய்திக்கு வந்துடுவோம். அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்முடைய அடிப்படை கொள்கை விளக்கத்தை பத்தி நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கடமை. இதுக்கு ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். 10 பேர் செலக்டிவா, யாராவது பேர் எழுந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க, யாராவது படிக்கணும்னு நினைச்சேன்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாளோ ரெண்டு நாளோ அல்லது ஏதாவது வச்சு முழுமையாக, இப்படி இப்ப கிளாஸா இல்லாம தனிப்பட்ட முறையில வந்து ஒரு 10 பேரை வச்சுட்டு ஒரு கிளாஸா எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற கூடிய அந்த நிலைமை இப்பதான் மனசுல தோணுச்சு, அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அது நடைபெறும். வேற தேவைப்பட்டவங்க அப்படி செய்யறவங்க எழுதி அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரெண்டாவது ஒரு செய்தி, இந்த குர்பானியை பத்தி இன்னைக்கு படிச்சிருப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். குர்பானியினுடைய சட்டங்கள், திரும்ப ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிறேன், குர்பானி சட்டம் சொன்னாங்களா இன்னைக்கு? குர்பானியினுடைய சட்டம், குர்பானியினுடைய நாள் வருது. இப்பதான் ஒருத்தர் போன் அடிச்சு கேட்டாரு, நான் வந்து ஆடை எடுக்க போறேன், தாடி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, ஷேவிங் பண்ணலாமா கூடாதா? கேள்வியே எப்படி, ஷேவிங் பண்ணலாமா கூடாதா? அட டிம்பனோன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப தெளிவா இருக்கா நம்மளுக்கு. சேவிங் பண்ணலாமா? கூடாது. இப்ப இந்த சட்டம் எப்போதும் வரும், வருஷம் வருஷம். குருபானி யார் கொடுக்கலாம்? குருபானி யார் கொடுக்கணும், யார் கொடுக்கலாம்? எங்க வீட்டுல எங்க வாப்பா கொடுத்துருவாங்க அதிர்த்து. இவர் இங்க பெரிய கோடீஸ்வரரா இருப்பார், நல்ல காசு துட்டு. அங்க வாப்பா ஒரு 500 ரூபாய்க்கு ஆடு பிடிச்சி அறுத்துட்டா அல்லாஹ் போதும். குருபானிக்கென்று மார்க்கம் சில சட்ட விதிமுறைகளை வைத்திருக்கிறது. என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவுகவு லிஸ்ட்ல போட்டு பாத்துக்கலாம். இப்ப சட்டத்தை சொல்லுவேன். ஒரு மனிதன் குருபானி கொடுப்பதற்கு முதல் தகுதி, அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். தகுதியை பார்த்து டிக் பண்ணிக்கணும். ஒரு மனிதன் குருபானி கொடுப்பதற்கு தகுதி, முஸ்லீமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஒரு மனிதன் குருபானி கொடுப்பதற்கு தகுதி, அவன் ஹுர்ராக இருக்க வேண்டும், சுதந்திரமானவாக இருக்க வேண்டும், அடிமையாக இருக்கக்கூடாது. மூணாவது, குருபானி கொடுப்பதற்கு தகுதி, ஒரு மனிதன் அதாவது முசாஃபிராக இருக்கக்கூடாது, முக்கியமாக இருக்க வேண்டும். முசாஃபிர்னா பிரயாணத்தில் இருக்கு, இந்த மூணு நாள் போறாங்க இல்லையா பிரயாணம். போனே நம்ம துபாய்க்கு பிரயாணியை தான் அஜெடுத்து வந்திருக்கோம், மாச கணக்கில் தங்கிக்க வேண்டியது. அப்புறம் பிரயாணியை தான், சில பேர் வந்து நாங்கள் வந்ததுலேருந்து இதுதான் தொழுகிறது, ரெண்டரை காய் தொழுதா போதுன்ட்டுருக்கா, லுகரை ரெண்டா தொழுதுக்கிறது, அல்லாவும் பார்த்த அப்புறம் ரெண்டா ஆக்கி விட்டான் அப்படின்னு சொன்னால் இருக்கிறத அப்புறம் பிரச்சனையாக போயிடும். விளங்குதுங்கள, பார்த்து அல்லாட்ட நடக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். நாலாவதாக சொல்லுகிறார்கள், முஅஸ்ஸர், அவர் பணம் வசதி உள்ளவராக இருக்க வேண்டும். என்ன வசதி அப்படின்னு சொன்னா, பெரிய பங்களா, பெரிய கார், அதெல்லாம் இல்லை. அந்த நாள் அன்னைக்கு, எந்த நாள் அன்னைக்கு, பெருநாள் அன்னைக்கு அவர் சாப்பிட்டு அவர் குடும்பத்தாரும் சாப்பிட்டு மீதி காசு கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மீதி காசு கையில இருந்துச்சு, நிசாபினுடைய அளவு அவருக்கு வந்து கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் குருபானி கொடுப்பதற்கு தகுதியாக. ஒரு ஒரு வருஷம் காலம் அவர் ஒரு 1,00,000 ரூபா வச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லை. அன்னைக்குங்க அவர் வந்து எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவர் இந்த கேட்டகரிக்கு கீழே வந்துருவார், அவரும் குருபானி கொடுக்க வேண்டும். இப்ப அந்த குருபானி கொடுக்கறது, குடும்பத்துல வாப்பா இப்புள்ள எல்லாம் இருக்காருனா, நம்ம நம்ம அன்னைக்கு தகுதி பெற்று விட்டோம் என்று சொன்னால் நமக்கு கீழே அந்த தகுதி வந்துடும். நாம் குருபானி கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும், குருபானி கொடுக்குறோம். இப்ப இந்த தாடி மீசை எடுக்கிற நிறைய பேர் ஊர்ல சொல்லியிருப்போம், நம்ம வந்து நம்ம பேர்ல குருபானி கொடுத்துருங்க, கூட்டு குருபானி, அது சட்டம் தெரியும். தாடி மீசை எடுக்கிறது வந்து அது வந்து ஒரு சொன்னா, குருபானி கொடுக்கிறது நம்முடைய அஹ்னாஃபுகளுடைய கோப்படி வாஜிப், அது செய்ய வேண்டிய ஒரு செய்தி. மற்ற மூணு இமாம்களிடத்திலும் சுன்னத்தை மொக்கதா என்று சொல்லப்படுகிறது, கடுமையான பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமாக நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அவர் செய்வார் இவர் செய்வார் இல்லை, நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்ப இந்த குருபானியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்டை, இந்த இந்த அதே மாதிரி இந்த இந்த பிராணியை அறுப்பதை கொண்டு நான் அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு நான் இதை காரணமாக ஆக்குகிறேன் அப்படிங்கிற நீயத்தோட அந்த வரலாறுகளை நினைத்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை நினைத்து அல்லாஹுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன்னு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய அசல் நோக்கம். இருக்கிறவர் குர்பானி கொடுக்கிறவர் தாங்க ஐயாலே கொடுக்கறது சிறப்பு, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சொல்றாரு நான் கோழி கூட இதுவரையும் அறுத்தது இல்லை அப்படின்னு சொன்னா, இவர் பாட்டுக்கு பாதி ஆட்டை அறுத்து விட்டுட்டு போயிட்டாருனா, அதே மாதிரி ஆளுக்கு பக்கத்துல நீங்க வச்சு வேற ஆள் எடுக்கலாம், அல்லது யாரையாவது நியமித்து அப்படி செய்வதற்கும் மார்க்கம் அனுமதித்து இருக்கிறது. அப்ப குருபானி கொடுக்க வேண்டும். அந்த கறிகளை பங்கிடுவதற்கோ அல்லது தானே நம்மளே ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு ஏயா எல்லாத்துக்கும் கொடுக்கணும், நம்மள சில பேர் இருப்பான்ல பைத்தியாரனா நீ, அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான் சம்பாதிக்க வந்திருக்கா என்ன சேர்த்து கொடுக்க சொல்றீ, 5 ரூபாய் அவருக்கு கொடு, 10 ரூபாய் இவருக்கு கொடுன்னு, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படிங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நெத்தி வேற வந்து நிலத்துல உள்ள நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு 5 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடு, பைத்தியார ஆளும் சம்பாதிக்கியா நீ அப்படின்னா, என்னை பார்த்து கேட்டான் ரொம்ப வருத்தப்பட்டான். அடேங்க அப்பா ஒரு 5 ரூபா கொடுக்க சொன்னதுக்கு எவ்வளவு பேச்சு, தொண்டை காஞ்சிருக்கும். சகோதரர்களை, ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வருகிற காசுகள் எல்லாம் உங்களுக்குரியதல்ல, உங்களுடைய திறமைக்கு கிடைக்கிற பரிசுகள் அல்ல. எத்தனையோ திறமைவான்கள் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ அடிமுட்டாள்கள் கோடீஸ்வர்களாக இருக்கிறார்கள். உலகத்தினுடைய நியதி இது. அல்லாஹ் உங்களுக்கு காசு கொடுப்பதெல்லாம் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற வயதான உங்களுடைய தாய் தந்தையர்கள், சின்ன குழந்தைகள் இதை பார்த்து முகம் பார்த்து அல்லாஹ் உங்களுடைய பாக்கெட்டிலே காசை இறக்கி கொண்டிருக்கிறானே தவிர, திறமையால் நான் அடைந்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு காலத்தில் அதை புடுங்கி நடுத்தரில் விட்டுருவான். எவனுடைய திறமைக்கும் இந்த உலகத்திலே திறமையை அடிப்படையாக கொண்டெல்லாம் ரிசுக்கு பங்கிடப்படுவதில்லை. அப்படி பங்கிடப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு எம்பிஏ படித்து விட்டு வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவன் முதலாளியாக உட்கார்ந்துருப்பான், முடியவே முடியாது. முதலாளியாக இருக்கணும் அவன் அறிவுக்கு, எத்தனையோ பத்தாவது படித்த கை நாட்டுகள் கோடீஸ்வரர்களாக இருந்து அவனுக்கு கை நாட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். விளங்குதுங்களா? ரிசுக்கினுடைய தத்ரூபத்தை தத்துவமாக நம்முடைய மார்க்கம் செல்லித்தருகிறது. இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா உயிரினங்களினுடைய ரிசுக்கை பங்கிடுகிற உரிமையை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அதனுடைய ரகசியம் எவருக்கும் புரியாது. எந்த உயிரினமும் உலகத்திலே வருகிற போது தன்னுடைய முதுகிலே தன்னுடைய ரிசுக்கை சுமந்து வருவதில்லை. எந்த உயிரினமும் இங்கிருந்து ஒரு ஊருக்கு போறாங்க, போகும்போது என்ன செய்யறோம், கட்டிசோறு கட்டுமா, கோழிய வருமா அப்படின்னு கிடக்காங்க. காலையில போகும்போது மதியானம் என்ன சாப்பிடுவோம், காலையில என்ன சாப்பிடுவோம், நைட்டுக்கு என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய பார்சலை கட்டி எடுத்துட்டு போய் உட்கார்ந்து பிரிச்சு தின்னு சோறு. நம்ம எங்க போனாலும் சோத்த என்னங்க பண்றோம், கையிலே தூக்கி. நீங்க பறக்கும் போது 50 வருஷம் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோத்த எங்கேயாவது உமா வயிற்றுல இருந்து உருவிட்டு வந்தோமா? எங்கிருந்து வந்தோம்? ஒருத்தர் வந்து அழகாக கேட்டார், அலியின் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல வந்து ஒருத்தர் அழகாக கேட்டார், கியாமத்து நாள்ல எல்லா மனுஷனையும் அல்லாஹ் எப்படிங்க விசாரிப்பான்? கேட்க கூடாத ஆள்கிட்ட வந்து கேட்டாரு, எப்படிங்க சந்தேகம், நார்மலா வர சந்தேகம் தானே. இப்பவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல ஓசி டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, துபாயில ஏய் அப்ப அடிச்சுக்கு நிக்கிறாங்க, ஒரு 50,000 ரூபாய் ஒரு இடத்துல தர்றேன் அப்படின்னு சொன்னா, நைட்டு தூங்காம அங்கேயே போய் உட்காந்துருக்கான், உட்காந்துருப்பான். ஏன் எடுத்து சொரிய, நம்மளே போவோம், போவோம்ல, அவ்வளவு கூட்டம். இப்ப இந்த ஒரு காலமே இவ்வளவு கூட்டம்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அல்லாஹ் பிடிப்பான் ஒரு புடி, இன்னும் நமக்கு பின்னாடி இன்னும் எத்தனையோ கூட்டம் வர இருக்கிறது, அதெல்லாம் எப்படி இருப்பான்னே தெரியாது. அத்தனை பேரத்தையும் ஒரே ஜமாத்தா நிப்பாட்டி கேள்வி கணக்கு நடக்குது. என்னைக்கு நடந்து நமக்கெல்லாம் என்னைக்கு வந்து? அவர் கேட்டார் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, என்னைக்கியா நடக்கு? உடனே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு அருமையான செய்தியை சொன்னாங்க. அலியின் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்துல அல்லாஹ் உனக்கு எப்படி சோறு போடுறானோ அது மாதிரி உன் கேள்வி கணப்பையும் கேட்பான். விளங்குதுங்களா? சில பேருக்கு வீட்டுல போய் சிந்திச்சாதான் விளங்கும், என்னத்தையோ சொன்னாரியா அப்படின்னு அப்புறமா போய் பெட்டில் படுக்கும்போது, ஆமா இதைத்தானே சொன்னாரு. அது மாதிரி இந்த உலகத்துல எந்த உயிரினம் வரும்போது மூட்டை மூட்டையா அரிசி இழுத்துக்கிட்டே வரல, இல்ல இவனுக்கு இந்த சாப்பாடு இவனுக்கு இந்த சாப்பாடு, எந்த வீட்லயும் அப்படி கணக்கு போட்டும் வைக்கிறது இல்லை. ஆனா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், எல்லா மாடும் சாப்பிடுது, எல்லா ஆடும் சாப்பிடுது, எல்லா கோழியும் சாப்பிடுது, எல்லாம் அவ்வளவு வேலையில ரிசுக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி அன்றைய தினத்துல நடக்கும். ஒன்னும் வாப்பா கவலைப்படாதீங்க, அவ்வளவு கேள்வி கணக்கு நடந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு சோறு கிடைக்குதுன்னு எனக்கு சோறு கிடைக்காம போயிருந்தா விளங்குதுங்களா? அப்படின்னா விளங்கிடும் உடனே. அப்ப இந்த செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், சொன்னு சொல்லு நினைச்சிட்டு இருந்தேன் மறந்துட்டேன். இப்ப அந்த உபகியாமனு ஒருத்தர் மீசையை வெட்டினார், இன்னைக்கு நம் அஜர்த்து தாடி எடுக்கணும், அஜர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்முடைய மார்க்கத்தில் எழுதப்படுகிறது அது ஒரு சொன்னா நம்ம வந்து தாடிய வெட்டக்கூடாது. 1வது நோம்புலேருந்து அந்த இதுலேருந்து ஆரம்பிச்சு, பிறையிலேருந்து ஆரம்பிச்சு 10வது பிறை நம்ம எப்போ குர்பானி கொடுக்குறோமோ நகத்தை வெட்டக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வெட்டிடணும், தலைமுடியை வெட்டக்கூடாது, இதெல்லாம் நம்ம வந்து அதற்கென்று தயாராக இருப்போம். ஒருத்தருக்கு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கம் சொல்லுகிறது அவருக்கு குற்றப்பரிகாரம் இல்லை, மார்க்கம் சொல்லுகிறது அவருக்கு குற்றப்பரிகாரம் இல்லை. அவரு அதுக்குரியதான் அவர் அல்லாட்ட அப்புறமா பேசி என்ன செய்யறதுன்னு பாத்துக்கலாம், குற்றப்பரிகாரம் என்பது கிடையாது. அப்ப ஒருத்தர் எடுக்காம வளர்க்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த வகையில நடக்கிறார். இப்ப வந்து எடுக்கணும் எடுத்த ஊருக்கு போயிருக்கும் போது ஒரு டாக்டர் பேசினார் போன்ல, டாக்டர் இப்ப வந்து மெட்ராஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு, பேசும்போது சொன்னார், இப்படி பேச்சுகள் வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. அவர் சொல்லும் போது சொன்னார், என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது நீங்க தான் அப்படின்னார். நான் சொன்னேன், இன்னால் இல்லா இவ இன்னா இளையராஜு அல்லா பாதுகாப்பானாக, ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், உங்கள்ட்ட உள்ளதுல ரொம்ப சின்ன பையன், எனக்கு என்னங்க நான் மாற்றத்தை கொண்டு. அவர் சொன்னார், ஹசரத் என்னைக்கும் மறக்க மாட்டேன், ஒரு ஜும்மால மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலிலே ஒரு செய்தியை சொன்னீர்கள். நான் அந்த பயானில் இருந்தேன், அப்போ வந்து எம்எஸ் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பயானில் இருக்கும்போது ஒரு செய்தியை சொன்னீர்கள் தாடி வைப்பது சம்பந்தமாக. அப்போது ஆணித்தனமாக சில செய்தியை சொல்லிவிட்டு அங்கே சொன்னீர்கள், எவர் தாடி வைக்கவில்லையோ நாளை கியாமத்து நாளிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை கூட மார்க்க மாட்டார், இன்னைக்கு உனக்கு மௌத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நீ செஞ்ச அமல் எவ்வளவுதான் இருந்தாலும், நீ சொர்க்கத்திற்கே சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட நபியினுடைய முகம் உனக்கு திரும்ப கிடைக்கவில்லை என்று சொன்னா நீ என்ன அமல் செஞ்சு என்ன அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அன்னைக்கு தச்சதுதான் மனசுல, உடனே போய் வச்சேன். ஆனால் பல எதிர்ப்புகளை நான் சந்தித்தேன். எம்எஸ் டாக்டர்ங்கிறதுனால ஆபரேஷன் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் அவன் கேட்டான், முடி விழுந்துருச்சு, நான் என்ன பண்றது, தாழி எப்படி வச்சுக்கிட்டு தெரியல அப்படி வச்சுக்கிறேன். ஆனால் அல்லாஹ் அதனுடைய கிருபையால் இன்னைக்கு வரையும் நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த தாடியை. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில அது வந்து நான் எதுக்கு வச்சேன் அப்படின்னு சொன்னா, என்ன நபி பார்க்கணுங்கிற எண்ணத்தை தவிர ஹசரத் வேற ஒண்ணுமே இல்லைன்னாரு. என்னங்க, என்ன நபி பார்க்கணும் அப்படிங்கறத தவிர வேற எனக்கு எந்த விதமான எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அதற்கு நான் சமாளிக்க தயார். விளங்குதுங்களா? அது அவர் கேட்டார், ஒருத்தர் ஒரு நண்பர் எழுதியிருந்தார், அதை சொல்லிட்டு இருந்த நம்ம நம்ம நிகழ்ச்சியை இன்ஷால்லா முடிச்சிருவோம். அவர் கேள்வி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பதில் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது யஹூதிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லான் அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, லான் அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹு தாலா யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹு தாலா லானத் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தஹது குபூர் அம்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அந்த கபர்களை, அவர்களுடைய அடங்கி இருக்கக்கூடிய ஸ்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்கள், தொழுமிடங்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருது. அஜத்து இந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கு கீழே வந்து தர்காவுக்கு போகலாமா வரலாமா பாத்தியா போகலாமான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த தர்காவுக்கு போகலாமா அப்படிங்கிறது வந்து இது புளிச்சு அரைஞ்சி இந்த மாவு பெணஞ்சி திரிஞ்சி இதே தானே தமிழ்நாட்டுக்குள்ள எங்க போனாலும் இவன் போகக்கூடாது அவன் இப்போ எல்லாரும் கேட்டு கேட்டு அழுத்து போயிருப்பேன், நீங்களே ஒரு முடிவு பண்ணிருப்பேன், என்னடா இவன் விடுங்கிறா எங்களை அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா பல விஷயத்துல இன்னைக்கு மார்க்கத்தில் அப்படித்தான் ஆகி போயிட்டோம். எப்படி எங்களை விடுங்கையா, நாங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறோம், நீங்களே அதையாவது போட்டு எங்களை குழப்பாம இருந்தா சரிதான். யார பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பார்த்து நாம் வந்து அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எங்கிருந்தாலும் சரி, ஒரு நடுநிலையான சமுதாயமாக, எப்பக்கமும் சாய்வில்லாத சமுதாயமாக, இங்க போனா இத குழுவில் அங்க நிக்கலாம், போன உடனே கீழே படுத்து உருண்டு சஜதா செஞ்சுக்கிட்டு இருக்கான், இன்னொருத்த அந்த ஏரியாவுக்கு, இப்படி ரெண்டு விதமான இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆனின் மூலமாக கொடுத்து அறிவை கொண்டு இத்தனை வருஷமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல உள்ள பல பேரை அவர்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே அவர்கள் வந்து என்னை சந்திக்கிற அந்த நேரங்களிலே நான் பார்க்கும் போதெல்லாம் ஒரு நடுநிலையான சிந்தனையாளர்களாக உண்மையிலே நான் சந்தோஷப்படுகிறேன், அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். யாருக்கும் எந்த சார்பும் இல்லாம எங்களுக்கு எல்லாம் தெரியும் பாவா, விட்டுருங்க, நாங்கள் போகிற வழியில போயிட்டே இருக்கோம்னு அழகாக சென்று கொண்டிருக்கிறோமே, இது அல்லாஹ் நம் மீது செய்த நியமத். இதை என்னைக்குமே நாம் கடைபிடிக்க வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நடுநிலையான நிலைமையாக, இங்க போய் ஒன்னு அவனை இவனை திட்டிக்கிட்டு அவனை அடிச்சுக்கிட்டு, நம்ம அன்னைக்கே சொன்னோம், எவனுக்கும் உலகத்திலே பல பேர் பேசுவான், ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சொல்யூஷன் சொல்ல தெரியும், பல பேரு பேசுவான். அதனால அந்த கூட்டத்துல நம்ம ஆயிரம் வேணாம், இவன் இப்படி இருக்கான், நம்ம பேசாமல் இருப்போமாக, நமக்கு தெரிஞ்ச வழியில நம்ம வாட்டுக்கு அமல் செஞ்சுக்கிட்டு நம்முடைய நிலைமையில போயிட்டு இருந்தா அல்லாஹ் நம்முடைய தரஜாக்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். இவனை பத்தி அவனை பத்தி பசாது பேசுறதுனால நாம் கீழே போய்கொண்டே இருப்போம். அதனால இங்கே வரக்கூடிய இந்த சமுதாயத்தார்கள் அந்த நடுநிலை, ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போதே சொல்றான், உம்மத்தம் வசத்தா, உண்மை நடுநிலை சமுதாயமாக நான் ஆக்கி இருக்கிறோம், அங்கேயும் அப்படி ஏறி பெற மாட்டான், கீழே இறங்கிட மாட்டான், ரெண்டுக்கும் நடுப்பட்ட சமுதாயமாக, எதை பார்த்தாலும் மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்களாக. நபி எப்படி வாழ்ந்தார்கள், நம்முடைய 24 என்னது இது 24/7 நம்முடைய ஒரு வார கால வாழ்க்கையும் அல்லாஹுக்கு பொருத்தமாக அமைய வேண்டும் என்று எல்லா சிந்தனையிலும் பார்க்கிற அந்த நிலை இருக்கிற போது வேற எதுவுமே வராது நமக்கு. அப்ப இந்த செய்திக்கு வந்துருவோம். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லான் அல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜிதா, அல்லாஹ் நபிமார் இது யஹூதிகளையும் நசாராக்களையும் லானத் செய்வானாக, தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் தொழுமிடங்களாக ஆக்கி கொண்டார்கள். இப்ப இதுக்கு விளக்கம் எழுதும் போது நம்முடைய ஹதீஸுக்களை மேதைகள் எழுதுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நிலை, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த துணி, அந்த சுச்சுவேஷன், அந்த கிரியேஷன், அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அப்படியே படம் பிடிச்சி ஹதீசுக்களை வல்லுநர்கள் காட்டுகிறார்கள். நம்ம மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கத்துக்கும் உள்ள பெரிய நிலையே அதுதான், எப்படி நடந்துச்சோ அப்படி காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டா கோபப்பட்டாங்கன்னு எழுதுவாங்க, கண்கள் சிவந்திருந்தது அப்படின்னு எழுதுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் கடைவாய்ப்பல் தெரிந்ததுன்னு எழுதுவாங்க ஹதீஸ்ல. அதே அடிப்படையில் இந்த ஹதீஸ்ல எழுதுகிறார்கள். இந்த ஹதீஸ சொல்றதுக்கு முன்னாடி அந்த சுச்சுவேஷன், அந்த நிலை எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், ஜுரமோ கடுமையான ஜுரமாக இருக்கிறது, ஒரு பெரிய போர்வையை பொத்திக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் சில பேர் வந்தாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள் வந்து வந்து உட்கார்ந்து அந்த ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லும் போது சொன்னாங்க, நான் ஒரு பெண் சொல்லுகிறார், நான் ஹபசாவுக்கு போயிருந்தேன், ஹபசா என்ற பகுதிக்கு போயிருந்தேன், அந்த ஊரினுடைய நிலைகள் இப்படி எல்லாம் இருந்தது. நம்ம சொல்லுவோம்ல, ஊருக்கு போனவன கார்குஜாரி எங்கேயாவது போயிட்டு வந்தா, டவுன் பஸ்ல வந்தேன் புள்ள, ஏன் கேட்கிற, வந்து சேர்ந்ததே அல்லாஹ்வுடைய குதிரத்து தான். எப்படிங்க வந்து சேர்ந்ததே? சில பேர் இந்தியன் எக்ஸ்பிரஸே டவுன் பஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காதெல்லாம் வலிக்குது, ஒருத்தர் சொன்னா இருக்கு என்னையா வண்டி காத்து உள்ள வரும் பொழுது. அதே மாதிரி அவங்க ஊரை பத்தி எல்லாம் நான் சொன்னேன், அந்த பெண் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, நான் அங்கே உள்ள மடங்களை பார்த்தேன், அங்கே உள்ள தொழுமிடங்களை பார்த்தேன், அங்கே உள்ள சர்ச்சுகளை பார்த்தேன், அதில் எல்லாம் அந்த சர்ச்சுகள் எல்லாம் அருமையான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, அங்கே சில பேருடைய உருவங்கள் எல்லாம் வரையப்பட்டிருந்தது, இந்த சூழ்நிலையில் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போய் வந்த கதையை, தன்னுடைய பிரயாணத்தினுடைய அந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிற போது, தன்னுடைய முடியாத நிலையிலே படுத்திருந்த நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலே கிடந்த அந்த கெட்டியான போர்வையை விளக்கி கொண்டு உடனே பார்த்து சொன்னாங்க, உடனே 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 விளங்குதுங்களா, தௌஹீது எங்க இடிக்குதுன்னு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மாந்தருக்கே பாடம் நடத்தினார்கள். அது எண்ணிலையாக இருந்தாலும் சரி, சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த கதைக்கு அந்த வரலாற்றுக்கு இடையிலே சொல்லுகிறார்கள், போர்வையை விளக்கி கொண்டு என்னுடைய அந்த பெண்ணை அழைத்து சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா, அல்லாஹ் யஹூதிகளும் நசாராக்கள் மீது லானத் செய்வதாக, இத்தகது குபூர் அம்பியா இஹ் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய மஸ்ஜிது கபர்களை மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய், இதா மாத்த சாலிஹும் மின்ஹும், இதா மாத்த சாலிஹும் மின்ஹும், அவர்களிலே யாராவது நல்லவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நல்லவர்களுடைய கபருக்கு மேலே அவர்கள் பள்ளியை கட்டுவார்கள், அதற்கு பின் அவர்களுடைய சித்திரத்தை பள்ளிக்குள்ளே வரைவார்கள், அல்லாஹுவை தொழுவதற்கு பதிலாக அவர்களை தொழுகிற நிலையை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால அல்லாஹ் லஹன் செய்வானாக சொன்னாங்க. அதனால அல்லாஹ் லஹன் செய்வான். இப்ப இந்த ஹதீஸ அவ்வளவு தெளிவாக ஹதீஸ் கிரந்தங்களிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு அதாவது இடமாக இருந்தாலும் சரி, அது இபாதத் அப்படின்னு ஆகுதுன்னு சொன்னா அந்த இடம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்க முடியாது. இபாதத் விளங்குதுங்கள, இபாதத். திரும்ப சொன்னாங்க, இன்னி நகைத்துக்கும் மண் ஜியாரத்தில் குபூர், இன்னி நகைத்துக்கும் மண் ஜியாரத்தில் குபூர் ஃபசூரூஹா, நான் உங்களுக்கு கபிரஸ்தானுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் போங்க போங்க. ஏ அப்படின்னு கேட்டா, அது உங்களுடைய மறுமையை உங்களுக்கு படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கும், ஆகவே போங்க. நாங்க இப்ப இந்த மனோநிலை எங்கே அப்ளை ஆகிறதோ அங்கே போவதனால் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நபி சொன்னாங்க, ஃபஸூரூஹா போங்க. யார் சொல்றா? நானும் நீங்களும் இல்லை, போங்க. அப்ப போங்கன்னு நபி சொன்னதை நாங்க போங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நபி சொன்னது ஃபஸூரூஹா. அப்படி போறது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து இப்ப வந்து தர்காவுக்கு அஜர்த்து போலாம், கபருக்கு நல்லா விளங்கணும், நல்லா அந்த இடத்துல டிஃபரன்சியேஷன் புரியணும். அங்க போய் அப்படியே ஆமாயா இவரும் அப்படித்தான் ஒரு மாறி பேசிக்கிட்டு திரியிறாரு. துதக்கிருக்குமுல் ஆகிறா, எங்கே ஆகிரத்தினுடைய நிலைவு, சைக்காலஜிக்கலாக ஒரு மனிதன் இது ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னு சொன்னா, என்ன தன்னுடைய மறுமையினுடைய வாழ்வு நிலைவுபடுத்துகிறதாக ஒரு இடம் இருந்ததுன்னு சொன்னா, இந்த ரிசல்ட் கிடைச்சுன்னா இது கூடும், இந்த ரிசல்ட் கிடைக்கலன்னா அது கூடாது. இது உங்க உங்க திறமையை பொறுத்தது, நீங்க நீங்க ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டியது. நான் போனால் எனக்கு இது கிடைக்கும், என்னுடைய நபி சொன்ன இது கிடைக்கும் என்று சொன்னால், நீங்க கடை வீதிக்கு போனாலும் சரி அல்லது கசாப் கடைக்கு போனாலும் சரி, அது கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு அப்ப போறது கூடும். அது கிடைக்காது, எனக்கு வேற ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அப்போது அந்த இடத்துல மார்க்கத்திலே கான்ட்ரவர்ஷியல், அது முடியாத ஒரு செய்தியாக ஆகிவிடும். ஆகவே நாம முடிவு செய்வதல்ல, நபி சொன்னதை வச்சு அப்ளை பண்ணி பார்க்கணும். இது சரி அப்படின்னு சொன்னா இது எனக்கு கிடைச்சிச்சுன்னா சரி, இல்ல இல்ல இதெல்லாம் முடியாதுங்க யோசிக்க வேண்டிய ஒரு செய்திங்க அப்படின்னு சொன்னா, அது நம்ம பொறுத்து நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய விஷயம். அதனால இந்த அடுத்து மீதி உள்ள இந்த விஷயத்துக்குள்ள நான் நுழைய விரும்பல. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக இருப்பதனால், இந்த ஜட்ஜ்மெண்டோட நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் போங்கள் அப்படின்னு மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய மனசிலே கொண்டு வர்ற இந்த பத்து நாளை பற்றி திருக்குறான் சொல்லுகிறது, வல் ஃபஜ்ர் வலையா அலின் அஷர், பத்து நாட்கள் விடுகிற காலையின் மீது சத்தியமாக, துல்ஹஜ்ஜினுடைய பத்து நாட்களின் மீது சத்தியமாக, அல்லாஹ் சொல்லுகிறார் விடுகிற காலையின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், துல்ஹஜ்ஜாவினுடைய ஒன்னாவது நாள் என்னைக்கு பிறகுது, சண்டே, சண்டே என்னைக்கு பிறக்குது, அந்த ஒன்னாவதுலேருந்து ஆரம்பிச்சு ஹஜ்ஜினுடைய அந்த நாள் பத்து நாளைக்கு அல்லாஹ் சொல்றான், நான் சத்தியம் செய்கிறேன், திருக்குறான் சொல்லுகிறது, வல் அஷர் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர் வஷ்ஷஃபீ வல் வத்ர், ஒற்றையின் மீதும் இரட்டையின் மீதும் சத்தியமாக, ஒட்டையின் மீதும் ஒற்றைப்படையான இரவுகள் மீதும் இரட்டைப்படையான இரவுகள் மீதும் சத்தியமாக. இதுக்கு வேற இது இதனுடைய அர்த்தங்கள் வேற. அப்ப வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர் வஷ்ஷஃபீ வல் வத்ர் வல் லைலி இதா யஸ்ர் வல் லைலி இதா யஸ்ர், போய் வர்றேன்னு பை பை சொல்லிட்டு போகக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, உங்களை எல்லாம் விட்டு விடைபெற்று இப்படி போய்கிட்டு இருக்குல்ல அந்த இரவின் மீது சத்தியமாக. வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர் வஷ்ஷஃபீ வல் வத்ர் வல் லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபி தாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர், அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஹல் ஃபி தாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர், அறிவுடையவர்களுக்கு சத்தியங்களை கொண்டு சில செய்திகள் கிடைக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்டு முடிஞ்சுட்டான். அப்ப இந்த விஷயங்கள் இருக்கிறத இந்த பத்து நாள்ல அமல் செய்வதற்கும் இபாதத் செய்வதற்கும் நம்ம அதிகமான ஹதீஸுகள் நம்மை தூண்டுகிறது, நோன்பு வைக்கிறது, அதுல தொழுகிறது, அல்லது அமல்கள் நிறைய குரான் ஓதுறது என்ன ஒரு முக்கியமான அம்சங்கள் பொருந்தி அந்த நாட்களாக இருப்பதனால் இந்த பத்து நாட்களை ஹயாத் செய்வதற்கு நமக்கு நம்முடைய நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளிலிருந்து நாம் படிக்கிறோம். அதனால வேஸ்ட் பண்ணிடாதீங்க, விட்டுறாதிய, இழந்துடாதிய, கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை அழகாக பயன்படுத்துவோர் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். ஆகவே அந்த நிலைகளை நாம் கொண்டு மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் மனத்தில் பதிச்சு இன்ஷா அல்லாஹ் அந்த கொள்கை விளக்கம் நம்முடைய அகீதாவினுடைய அந்த வகுப்பு கூடிய விரைவில் ஆரம்பிக்கும். பேர் கொடுக்குறவங்க கொடுத்துருங்க, முதல்ல செலக்டிவாக ஒரு பத்து பேர் எடுத்து நடத்தி பார்ப்போம், அதில் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஏற்பாடுகள் நடக்கும். ஆகவே கேட்ட செய்திகளை எல்லாம் அல்லாஹ் மனசிலே பதிச்சு நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கும் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன் வழியிலே போகக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக, அசத்தியத்தை அசத்தியமாகவே விளங்கி அதை விட்டு தூரமாக இருக்கிற நசீபை அல்லாஹ் தருவானாக, எந்த பாரபட்சமும் இல்லாமல், எந்த சாய்வும் இல்லாமல், இயக்க சாய்வுகள் இல்லாமல், அல்லது ஒருதலை வச்ச சாய்வுகள் இல்லாமல், சத்தியமான மார்க்கத்திலே அதன் அடிப்படையிலே நபி சொன்னது போன்று சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டியது போன்று நடக்கிற அந்த நிலையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அத்தனை முஸ்லீம்களுக்கும் அமைத்து தருவானாக. நம்முடைய வாழ்க்கையினுடைய காலையில் மாலை பகுதி முழு பகுதியையும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக வாழ்ந்து, அல்லாஹ் என்னை எந்த பகுதியிலே வைத்தால் பொருந்திக் கொள்வான் என்று பார்த்து அதே போன்று வாழுகிற அந்த மனோநிலையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அப்படிப்பட்ட நிலையோடு வாழ்ந்து மரணித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நபிமார்களோடும் எழுப்பப்படுகிற நல்ல நசீபுக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொண்டு கியாமத்து நாள் வரை இதே போன்ற மஜ்லிஸ்களிலே கலந்து கொண்டு நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துகிற, புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அத்தனை முஸ்லீம்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வா ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன சொல்லுங்க?
This audio was downloaded from tamilislamicmedia.com.